எல்லா புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தபயங்கள் சமா தபயங்கள், மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவனது இன்னமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஒப்பிய செய்து கொள்கிறேன். அன்புரைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் நேரான வழி என்பது அது வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களிலே இன்று பரவலாக குடிகொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அட்டகாசம்தான் நேர்வழியை சுயமாக அடையாளப்படுத்த போகிறார்கள். அவரவர் சூழலுக்கேற்ப, அவரவர் சிந்தனைக்கேற்ப, தன்னுடைய சிந்தனையை வைத்து, யார் யாரோ குழப்பி விட்டதை வைத்து, நேர்வழி இன்னதுதான் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவில் எங்களை துஆ செய்ய வைக்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யல்லா எங்களுக்கு நேரான சரியான பாதையை வழியை காட்டுவாயா, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த நல்லடியார்களின் வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. இங்கே அலைஹிம் என்று ஒரு மனித சமுதாயத்தின் பாதையை தான் நேர்வழி என்று அல்லாஹ் காட்டினானே ஒழிய, ஒரு அலை ஒரு அறிவின் பாதையை காட்டவில்லை. மறந்து விடாதீர்கள் அன்புரேந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட மக்களின் வழியே நேரான வழி. யாருக்கு அல்லாஹ் அருள் செய்தான் என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். சூரா நிசாவில் அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் சாலிஹான அடியார்களுடைய வழியை அல்லாஹ் நேரான வழியாக ஆக்கினான், அவர்களுக்கு தான் அருள் புரிந்தான். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த நல்லடியார்களின் வழியே நேரான வழியாக இருக்கிறது. அவர்கள் யார்? அவர்கள்தான் நபிமார்களும் சஹாபாக்களும் இமாம்களுமாக இருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் நான்கு மதுரபிலே ஒன்றை பின்பற்றி இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1267 ஆண்டு வரை இந்த பூமியில் நான்கு மதுரபுகளில் ஒன்றை பின்பற்றாத எந்த ஒரு முஸ்லிமும் வாழ்ந்ததில்லை. ஹிஜ்ரி 300 பின்னால் ஹிஜ்ரி 241 ஆண்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா 150 இமாம் ஷாஃபிஈ 204 இமாம் மாலிக் 179 இமாம் அஹ்மத் 241 வஃபாத் ஆகிறார்கள் ரஹ்மஹுல்லாஹ். இவைகளுக்கு பின்னால் இந்த வஃபாத்துகளுக்கு பின்னால் இருந்து 1267 ஆண்டு வரை இந்த பூமியில் மதுரம் தேவையில்லை என்று பேசிய ஒரு ஒரு முஸ்லீம் வாழ்ந்தது கிடையாது. ஒரு சில விலங்குகள் தின்னக்கூடிய முஜ்தஹிதான இமாம்களை தவிர எந்த ஒரு முஸ்லிமும் மதுவை பின்பற்றாமல் வாழ்ந்தது கிடையாது. நான் இதனை பல வருடங்களாக பகிரங்கமாக சொல்லி வருகிறேன். யாராவது இதற்கு மறுப்பு தெரிவிப்பவர்கள், ஏதாவது ஆராய்ச்சியில் முந்தியவர்கள், எங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லித்தரக்கூடியவர்கள் இருந்தால் முன்னால் வாருங்கள் என்று கேட்கிறேன். அப்படி எதுவும் கிடையாது. இந்த உலக சரித்திரம் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. என்றிலிருந்து யூதர்களுடைய குழப்பம் இந்த பூமியிலே உருவானதோ அன்றிலிருந்துதான் இப்படியான யூத குணங்கள் உலகிலே பரவ ஆரம்பித்தது. குர்ஆன் ஹதீஸ் தான் நேர்வழி என்று ஊன்றுதல் பிரிக்கும் அன்பர்களே, இந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் வழிகேடர்கள் தங்களுடைய வழிகேடுகளையும் நிரூபித்தார்கள்.
அவர்கள் அவர்களுடைய வழி கேட்டிலே ஊண்டுதல் பிடித்தது குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான். குர்ஆன் ஹதீஸ் என்பது ஐல்மாக இருக்கிறது. இந்த ஐல்மில இரண்டு வகையான ஐல்ம் இருக்கிறது. அது நேர்வழி காட்டக்கூடிய ஐல்மு, அதுதான் சஹாபாக்கள் இமாம்கள் எவ்வாறு இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கினார்களோ அவ்வாறு விளங்குவது. ஆனால் வழிகேடான ஐல்ம் இருக்கிறது, அதுதான் தன்னுடைய சொந்த புத்தி வேலை பார்க்கும் இடம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்கிறான், அரஆய்தா மன் இத்தகத இலாஹஹு ஹவாஹு ஃஅபல்லஹு அல்லாஹு அலா இல்ம். தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினானே அப்படியான ஒருவனை நீங்கள் பார்க்கவில்லையா நபியே? அவனை நாங்கள் இல்மின் மீது வழிகெடுத்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. புகாரியிலே ஹதீஸ் பதிவாகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அகாபு அலா உம்மத்தி அய்மத்தம் முதல்லின், என்னுடைய உம்மத்தினர் மீது நான் பயப்பட்டதெல்லாம் வழிகெடுக்கும் அறிஞர்களை தான், வழிகெடுக்கும் இமாம்களை தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தை பற்றி ஹதீஸ்களிலே என்ன சொல்லப்படுகிறது, இது இல்முடைய காலம் அல்ல, இது மடமையுடைய காலம். நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் நாங்கள் இல்மிலே முன்னேறிவிட்டோம் என்பதாகும். யாரெல்லாம் முன்னோர்களை விட்டுவிட்டு தன்னுடைய மனோ இச்சையை தற்கால தஜ்ஜாலியத்தை தற்காலத்துடைய சிந்தனையை மார்க்கமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களெல்லாம் தஜ்ஜாலுடைய சிந்தனை உள்ளவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் அக்குவேர் ஆணிவேராக தெட்ட தெளிவாக பேசலாம். அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹாவில் இப்படியான நல்ல மக்களுடைய வழியை நேரான வழியாக எங்களை கேட்க வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்ய வைத்துவிட்டு பிறகு சொல்கிறான், அல்லாஹுடைய கோபத்துக்குட்பட்ட அந்த யூதர்களுடைய வழியையோ வழி கேட்டிலே போன அந்த நசாராக்களுடைய வழியையோ விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, அந்த வழியை எங்களுக்கு காட்டாதிருப்பாயா என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் கடமையாக்கினான். இந்த மக்தூபி அலைஹிம் என்பவர்கள் யார்? அவர்கள் தான் சாபம் இடப்பட்ட அந்த யூதர்கள். லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிஸானி தாவூத வ ஈஸா பின் மரியம் ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون ترى كثيرا منهم يتولون الذين كفروا. قران மிகவும் பயங்கரமாக சொல்கின்ற விடயங்கள் தான். இந்த யூதர்களை இந்த கிறிஸ்தவர்களை விட்டும் இந்த முஸ்லிம் உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும், நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது குர்ஆன். அன்புரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவிலிருந்து அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா லதஜிதன்னா ஷத்தன்னாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்ட மக்களுக்கு மிக கடுமையான கெட்ட விரோதி யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மூமின்களும் அந்த யூதர்களும் நேசம் பாராட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த நேசத்தை பற்றி சொல்கிறான், நீங்களும் அந்த யூதர்களும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நேசிப்பதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா, இந்த யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் உங்களுடைய தோழமைக்காக வேண்டி ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அமை யதவல்லஹும் மின்கும் பஅதுஹும் அவுலியா உபாத், அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் தோழமை பாராட்டுவார்கள். அமை யதவல்லஹும் மின்கும் பைனஹு மின்ஹும், உங்களிலே யாராவது அவர்களுடன் தோழமை பாராட்டுவீர்களே ஆனால் அவனும் அவரும் அந்த யூதர்களிலே உள்ளவர்கள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. இது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் அல்லாத அந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுக்கு உயிர் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு அவர்கள் சதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள். நீங்கள் கஷ்டப்படுவதைத்தான் அவர்கள் ஆசை வைப்பார்கள். அவர்களுடைய விரோதம், அவர்களுடைய எதிர்ப்பு, அவர்களுடைய இரத்த வெறி அவர்களுடைய நாவில இருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றாலும் நீங்கள் பார்க்காத ஒரு செய்தியும் இருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த சதிகள், அந்த மோசடிகள், அந்த கோபம், அந்த இரத்த வெறி, அந்த எங்களை அழித்துவிடக்கூடிய நாசம் இருக்கிறது, அது மிகவும் பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்கிறது. நண்பரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூதர்களுடைய குழப்பங்கள் இந்த பூமியில இரண்டு தடவைகள் நடக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு அவர்களுடைய கிதாபிலே, தௌராத்திலே எழுதிவிட்டான், முடிவு செய்து விட்டான். நீங்கள் பூமியிலே இரண்டு தடவைகள் குழப்பம் செய்தீர்கள். சூர பனி இஸ்ரவேலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த திருவசனங்களில் என்ன சொல்ல வருகிறான், நீங்கள் இரண்டு தடவைகள் குழப்பம் செய்வீர்கள். வலக்க அழுன அழுவன் கபீரம், நீங்கள் மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள். குர்ஆன் மிகப்பெரிய உயர்வு என்று சொல்கின்றது என்றால், அல்லாஹ் மிகப்பெரிய உயர்வு என்று சொல்கிறான் என்றால் அது எப்படிப்பட்ட உயர்வாக இருக்கும்? அதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இவர்கள் குழப்பம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவால் சபிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இந்த ஷயாத்தீன்கள், இந்த இப்லீஸ்கள் அவர்களை சூனியத்தின் மூலம் வழி நடாத்தினார்கள். இந்த இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி கப்பாலா என்ற பெயரில் ஒரு வேதத்தை எழுதி அதன் மூலமாக சூனிய கலையை இந்த யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை குர்ஆன் சொல்கிறது. வமா கஃபர சுலைமானு ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. மனிதர்களுக்கு சூரியத்தை படித்து கொடுத்து சூரியத்தின் மூலம், அந்த குழப்பத்தின் மூலம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய இவர்கள் திட்டமிட்டார்கள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்டு கட்டினார்கள், படுதூறு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய ரசூல்மார்களை நபிமார்களை கொலை செய்தார்கள். பரீகன் கஸ்தபுதும், நீங்கள் சில ரசூல்மார்களை பொய்ப்பித்தீர்கள். நிறைய நபிமார்களை ரசூல்மார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இவர்களுடைய சரித்திரம் அன்றிலிருந்து இன்று வரை மோசடியிலும் சதியிலும் நாசத்திலும் அவர்களுடைய வரலாறுகள் படிந்துவிட்டன. கடைசியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையிலே அறைய முயற்சி செய்தார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். பின்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுடைய இந்த முதலாவது சதி, இந்த முதலாவது குழப்பம், இந்த முதலாவது ஃபசாது நிறைவுக்கு வருகிறது. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, ஃபைதா ஜாஅது லஹுமா, இவர்களுடைய முதலாவது குலப்படி என்று நிறைவுக்கு வந்ததோ, பாஸ்னா அலைக்கும் இபாதல்லனா, எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அனுப்பினோம், உலி பாஸின் ஷதீதின் ஃபஜாது خلال الديار وكان وعدا مفعولا. ரொம்ப சக்தி படைத்த எங்களுடைய நல்லடியார்களை, உறுதிமிக்கவர்களை நாங்கள் அனுப்பினோம். அவர்கள் அவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்துக் கொண்டு அங்கே நுழைந்தார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். இது நிறைவேற்றப்பட்ட வாக்காக மாறுகிறது.
அதுக்கு பின்னால்
உங்களுக்கு இரண்டாவது தடவையும் உங்களுடைய மோசடி உங்களுடைய சதி நீங்கள் செய்கின்ற அட்டகாசம் ஆரம்பமாகிறது, என்றிலிருந்து ஆரம்பமாகிறது. அன்புரைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, 1800களுக்கு பின்னால் இவர்கள் திட்டமிட்டு 1000 வருடங்களாக இவர்கள் திட்டமிட்ட அந்த சதி அதனை அவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளால் நுழைந்து அங்கே இஸ்லாமிய ஒரே ஒரு சாம்ராஜ்யம், அது துருக்கி, அதனுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக இருந்தது. அதுக்கு கீழால் முழு உலக முஸ்லிம்களுடைய பூமிகளும் ஆட்சி செய்யப்பட்டன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 1924 இந்த உலகிலே இருந்து விடை பெற்று சென்ற அந்த கிலாபத், அதுதான் உஸ்மானியர்களுடைய கிலாபத். அது என்றிலிருந்து உள்ளது தெரியுமா? அதற்கு உமர் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இந்த உலகிலே 1/3 ஆட்சி செய்தது தொடக்கம், அது தொடர்ந்து வருகிறது. அதுதான் ஐயாமுல் முலூக் என்று வர்ணிக்கப்பட்ட காலம். காலங்கள் 5 வகையான காலங்கள் இந்த உலகிலே. நல்ல முறையில் கேளுங்கள், விளங்குங்கள். 5 வகையான காலங்கள். முதலாவது காலம் ஐயாமுல் நுபுவா, நுபுவத்துடைய காலம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நிறைவுக்கு வருகிறது. இரண்டாவது ஐயாமுல் கிலாபா, கிலாபத்துடைய காலம். முதலாவது காலம் நுபுவத்துடைய காலம், இரண்டாவது கிலாபத்துடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிலாபத்து பாதி சலாசூன சனா, எனக்கு பின்னால் கிலாபத் 30 வருடங்கள் என்றார்கள். மூன்றாவது ஐயாமுல் முலூக், அரசர்களுடைய காலம். அது உமையாக்கள் அப்பாசியாக்கள் என்று கடைசியாக நாங்கள் சொன்ன அந்த உஸ்மானியர்களுடைய ஆட்சி நிறைவுக்கு வரும் வரை உள்ள காலம். அதுக்கு பின்னால் ஐயாமுல் ஃபிதன், குழப்ப காலம், சோதனைக்குரிய காலம். யாருடைய சோதனை, யாருடைய குழப்பம்? அன்புடையார்களே, அதுதான் யூதர்களுடைய குழப்பம், அதுதான் யூதர்கள் மூலமாக உள்ள சோதனை. இதோ நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் இருக்கிறது, இதுதான் அந்த காலம் என்பதில் யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இது நாங்கள் யூதர்களிடம் அகப்பட்டுக் கொண்ட காலம். இது யூதர்களுடைய குழப்பத்திற்குள்ளால் நாங்கள் சிக்கிக் கொண்ட காலம், மறந்து விடாதீர்கள். அதுக்கு பின்னால் திரும்பவும் கிலாபத் உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இமாம் மஹ்தி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த காலத்தில் சிலர் கிலாபத் கிலாபத் என்று குரல் எழுப்புகிறார்களே. அன்பர்களே, தயவாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், இப்படியான ஒரு ஏமாற்றத்தை, இப்படியான ஒரு யூதர்களுடைய சதியை முஸ்லிம்களுக்குள்ளால் நுழைய வைக்க வேண்டாம். இந்த காலத்தில் கிலாபத்தை தேடுபவர்கள் மலடியின் மூலம் பிள்ளை பெறப் போகிறார்கள், மறந்து விடாதீர்கள். அது சாத்தியப்பட்டாலும் இது சாத்தியப்பட மாட்டாது, மறந்து விடாதீர்கள். அது சாத்தியப்பட்டாலும் இது சாத்தியப்படாது, மறந்து விடாதீர்கள். நான் இந்த ட்ரஸ்டி போர்டு கொண்டு அறிவித்தல் தரேன். இந்த மைக் இருக்கிறது, இதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் போடுங்க, இல்லைன்னா தொண்டில் உள்ள அவ்வளவு தண்ணியை மத்த வைக்கும். யாராவது சுகர் பேஷண்ட் இங்கே வந்து உட்கார்ந்தா இந்த இடத்துல நின்றா அவ்வளவு தலையிலிருந்து கால் வரைக்கும் வருத்தத்தை உண்டாக்கும். இதுக்கு பின்னால உங்களுக்கு சொல்றதுங்க, எனக்கு டைம் இருக்காது, அதனால மிம்பர்ல இருந்து சொல்றேன், இதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச போடுங்க, இல்லைன்னா அவ்வளவே விழுத்தெடுக்கும். கிலாபத் என்பது இங்கே சாத்தியப்பட மாட்டாது, இந்த காலத்தில் சாத்தியப்பட மாட்டாது. அது அந்த காலம் வர வேண்டும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை இந்த ஐயாமுல் ஃபித்னிலே முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்களிலே இது சம்பந்தமாக நிறைய காணப்படுகின்றன. இதனை விளங்குவது, இதனை அறிந்து கொள்வது இந்த தீனுல் இஸ்லாத்திலே 1/4 பகுதி, மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே வந்து அங்கே நாலு கேள்விகளை கேட்டார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாகிறது. ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஹ்சானை பற்றி, அதற்கு பின்னால் கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி கேட்டார்கள். இந்த நாலு கேள்விகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதன் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து போய்விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களிடத்தில் ஜிப்ரீல் வந்துவிட்டு போகிறார், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்று தருகிறார். இது நான்கு கேள்விகளை உள்ளடக்கியது. ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது அஸ்ஸான், அடுத்தது கியாமத்துடைய அடையாளங்கள். இந்த காலத்தில் தான் அந்த அடையாளங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய காலம், முன்னறிவிப்பு செய்யப்பட்ட குழப்ப காலம். அந்த காலத்திலே நடைபெறப் போகும் குழப்பங்கள், கியாமத்துடைய அடையாளங்களிலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் நடக்கும் அடையாளங்கள் அனைத்தும் நிகழப் போகும் காலம். அன்புரையாளர்களே, இதனை நாங்கள் ஹதீஸுடைய எல்லா கிதாபுகளிலும் காண்கிறோம். அபுவாபுல் ஃபித்ன், அலாமத்து ஸாஅ என்ற அந்த பாடங்கள், ஃபித்னாவுடைய பாடங்கள் என்று தனியே இருக்கின்றது. கியாமத்துடைய அடையாளங்கள் சம்பந்தமான பாடம் என்று தனியே இருக்கிறது. இந்த ஜமானில் உலமாக்களுடைய இல்மிலே முதன்மை வகிக்க வேண்டிய அல்மு இந்த அல்மாக இருக்கிறது, மறந்துவிடாதீர்கள். மதரசாவிலே கல்வி கற்பவர்கள் தகசுஸ் தகசுஸ் என்று போவதற்கு முன்னால் இது சம்பந்தமான அனைத்து ஹதீஸ்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து முடிக்க வேண்டும், மறந்துவிடாதீர்கள். அன்பரே, நல்லாகவே நல்லடியார்களே, இந்த காலத்தில் என்னென்ன நிகழப் போகிறது, எவ்வாறான ஸ்டடிகள் செய்யப்படுகின்றன, அனைத்தும் குர்ஆனில் ஹதீஸில் நிரம்ப கிடக்கின்றது. இன்று முழு உலகத்தையும் யூதர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இங்கே இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கின்ற அரசாங்கம் அல்ல அரசாங்கம், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் நாங்கள் பார்க்கின்ற அந்த அரசாங்கம் அல்ல இந்த நாட்டை ஆட்சி செய்வது. அந்தந்த நாடுகளை எல்லாம் யூதர்களுடைய சதி வலைக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் தான் வேர்ல்ட் பேங்க் ஆக இருக்கிறது. அதற்கு கீழால் அனைத்து பேங்குகளும் எங்கெங்கெல்லாம் இயங்குகின்றனவோ அவைகளை எல்லாம் யூதர்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கிறது, அவர்களுடைய வீசப்பட்ட வலையாக இருக்கிறது. இதனை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கிறேன், நீங்கள் அதனை எடுத்து கேளுங்கள். வேர்ல்ட் பேங்க் என்ற சதி ஆரம்பத்தில் 1800களுக்கு முன்னால் உலகில், 1840க்கு முன்னால் உலகில் தங்கத்தை கொண்டு பொருள் வாங்கினார்கள். தங்கத்தை நாணயமாக எடுத்தார்கள், அதனை கொடுத்து பொருள் வாங்கினார்கள். இந்த தங்கங்களை எல்லாம் பாதுகாப்பதாக சொல்லி யூதர்கள் 60 வருடங்களாக ஒவ்வொரு நாட்டிலும் இறங்கி அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களின் கைவசம் இருந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக டோக்கன் கொடுத்தார்கள். 1860களுக்கு பின்னால் இந்த டோக்கன் தான் லீகலைஸ் பண்ணப்பட்ட கேஷ் நோட்டாக மாறுகிறது. இந்த தங்கங்களை தான் ஒன்று சேர்த்து வேர்ல்ட் பேங்க் என்பதை உருவாக்கினார்கள். இந்த சரித்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டாலும் அல்லாஹு தஆலா இந்த ஹக்கை வெளியாக்கக்கூடிய மக்களை வைத்திருக்கிறான், மறந்து விடாதீர்கள். மக்களுடைய தங்கங்களை எல்லாம் சூறையாடிவிட்டு மக்களுக்கு பேப்பர் நோட்டை கொடுத்து அதனை புலங்க வைத்து விட்டு தங்கங்களை எல்லாம் எத்தனை லட்சம் டன் தங்கமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டிலும், அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனின் கையிலும் 50 கிலோகிராம், 100 கிலோகிராம் என்று தங்கம் இருந்தது. குறைந்தது ஒரு ஏழை இடத்தில் 1 கிலோகிராம் தங்கம் இருக்கும். இதனை எல்லாம் திட்டம் போட்டு சூறையாடி நீங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருந்தால் கள்ளர்கள் வந்து உங்களை திருடுவார்கள். கையிலே சுமந்து போனால் இதனை மக்கள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிப்பார்கள் என்றெல்லாம் மக்களிடத்திலே அறிவுறுத்தி தங்கங்களை நாங்கள் பாதுகாத்து தருகிறோம் என்று சொல்லி அதனை வைத்துக் கொண்டு டோக்கன் கொடுத்தார்கள். இது ஒரு ஜெனரேஷன் கழியும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் இந்த தங்கத்தை திரும்பி பார்க்கவில்லை. அந்த கையில இருக்கின்ற அந்த டோக்கன் அது தங்கத்திலே இடத்திலே பிரயோகிக்கப்பட்டது. முழு தங்கத்தையும் வேர்ல்ட் பேங்க் என்று ஒன்று சேர்த்துக் கொண்டார்கள். இன்று வேர்ல்ட் பேங்கிலே தங்கத்தை கேட்டால் அங்கே கிடையாது. இந்த கொள்ளை, இந்த பகிரங்கமான திருட்டு, இதனை பற்றி பேச யாராலும் முடியாது. அது மாத்திரமல்ல அன்பர்களே, உள்ளாகும் நிலையார்களே, இந்த நாடு உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய தலையில 400,000 ரூபாய்க்கு மேலால் கடன் இருக்கிறது. 400,000 x 2 கோடியால் பெருக்குங்கள், 400,000 x 2 கோடியால் பெருக்குங்கள், 800,000 கோடி, 800,000 கோடி, 800,000 கோடி ரூபாய் இந்த நாடு கடன் வேர்ல்ட் பேங்கில இருந்து கடன் பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், என்னதை கடனாக கொடுத்தார்கள்? தங்கத்தையா? புத்திசாலிகளே சிந்தித்து பாருங்கள், தங்கம் கொடுத்தார்களா இல்லை, பொருள் கொடுத்தார்களா, பெட்ரோலியமா, என்ன கொடுத்தார்கள்? கேஷ் நோட் கொடுக்கவும் இல்லை. கேஷ் நோட்டை இந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் பிரிண்ட் பண்ணுவதற்குரிய நம்பர் கொடுத்தார்கள். 800,000 கோடி கேஷ் நோட் பிரிண்ட் பண்ணப்பட்ட பின்னால் இந்த நாடு திரும்பவும் அந்த கேஷ் நோட்டை கையளித்தால் சரியா? ஒரு போதும் அந்த கடன் நிறைவேறாது. அந்த கடன் நிறைவேற இந்த நாட்டை சுருட்டி சூறையாடி இங்கே இருந்த அவ்வளவு வளங்களையும் சூறையாடி அங்கே கொடுத்ததன் பின்னால் தான் கடன் தீரும். இல்லை என்றால் இந்த நாடு நேட்டோ நாடுகளுக்கு கீழால் யூதர்களிடம் கையளிக்கப்படும். இந்த சதியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இவர்கள் 6 திட்டங்களுக்கு கீழால் இந்த உலகை ஆட்சி செய்கிறார்கள். 1, பொருளாதாரம். முழு சொத்தும் அவனுக்கு சொந்தமாகிவிட்டது. குர்ஆன் சொல்கிறது, சும்மா ரததுன அலக்குமுல் கர்ரத் அலைஹிம், உங்களுக்கு 2வது தடவை அந்த குழப்பம் உண்டாகும் பொழுது கும்பியம் வாழ், சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். பொருளாதாரம், சுகாதாரம், பாதுகாப்பு, ஊடகம், அரசியல், கல்வி, இந்த 6க்கு கீழால் உலகை அப்படியே சுரண்டி விடுகிறார்கள். சுகாதாரம் என்ற தலைப்பை பாருங்கள், WHO யூதர்களுடையது. அங்கே இருந்து வருகின்ற மெடிசினை தான் இங்கே உள்ள உலகிலே உள்ள அனைத்து டாக்டர்மாரும் கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய 27-28 வருடம் வரை படித்த படிப்பு அது பாலாக்கப்படுகிறது, மண்ணாக்கப்படுகிறது. எந்த ஒரு டாக்டரும் தன்னுடைய சொந்த புத்தியால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனுடைய தியரி இருக்கிறது, அவனுடைய ரூல் இருக்கிறது. ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் பாவிக்கப்படுகின்ற ஆயுதம் கூட இன்னது தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டதுதான். ஒரு டெலிவரியுடைய நேரத்தில் அந்த தாயை கொண்டு போய் எத்தனையாவது நாள் உள்ளே லேபர் ரூமுக்கு எடுக்க வேண்டும், அங்கே சிம்டோ ஏற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் சீசர் பண்ணப்பட வேண்டும் என்ற ரூல் ரெகுலேஷன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உலகிலே உள்ள வைத்தியரும் டாக்டரும் எந்த ஒரு மருந்திலும் அடங்கியிருக்கின்ற உள்ளே அடங்கிய பதார்த்தத்தை அறிய மாட்டார்கள். 100,000-க்கும் மேற்பட்ட வகையான மருந்துகள் இன்றைய உலகிலே மார்க்கெட்டிலே காணப்படுகிறது. அதிலே உள்ள ஒரே ஒரு மருந்துடைய இன்கிரீடியன்ட் தெரிந்த, அங்கே அடங்கிய பதார்த்தம் தெரிந்த, அடங்கு அமுதாவிய சம்பந்த ஒரே ஒரு மனிதன் கிடையாது டாக்டர் மாரிலே. மெடிக்கல் காலேஜில் நான் 3வது வருடத்திலே இருந்து அங்கே கற்பது ஃபார்முலாஸை தான். அந்த ஃபார்முலாஸுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். இந்த வேக்சினேஷன் ஒரு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவதற்கு முன்னால் அங்கே அந்த குழந்தைக்கு அடிக்கப்படும் பிசிஜியிலிருந்து அந்த குழந்தை 15 வயதை அடையும் வரை 20, 28 அல்லது 30 வேக்சின் அடிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் விஷங்கள் ஏற்றப்படுகின்றன. இவை மூலமாக நோய் உருவாக்கப்படுகிறது. சாகும் வரை நோயாளியாக இருந்து எங்களுக்கு 10-20 லட்சம் ரூபாய் எங்களுடைய மெடிசினிலே செலவழித்து விட்டு நீ செத்து கபரிலே போ என்று அடிக்கப்படுகிறது. இதனை பற்றி பேசுவோர் கேட்போர் யாரும் இருக்கிறார்களா? இதனை ஆராய்ச்சி செய்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நோயாளியாக பிறக்கிறதா? இந்த வேக்சின் இல்லாமல் ஒரு குழந்தையை நீங்கள் பாருங்கள், அது நோயற்ற குழந்தையாக இருக்கும். அதற்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி அது இந்த பூமியில இருக்கிற புழுதியாக இருக்கும். அந்த புழுதியில உருள உருள அந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள குழந்தையாக மாறும். மெடிக்கல் அட்வைஸ் என்ன இருக்கிறது அனைத்தையும் எடுத்து பாருங்கள். அவைகள் எல்லாம் அங்கே இருந்து வருகின்றன. அவைகள் எல்லாம் சதி செய்யப்பட்ட மோசடிகளாக இருக்கின்றன. மறந்துவிடாதீர்கள். கண்ணீரை பாருங்கள். நான் இங்கே எத்தனையோ இடங்களில் பார்த்தேன். உங்களுடைய மஸ்ஜிதுகளிலே டாய்லெட்டுக்கு கிணற்று தண்ணீர் பாவிக்கப்படுகிறது, குடிப்பதற்கு குளோரின் தண்ணீர் பாவிக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம் இது! குளோரின் ஒரு 200 கிராம் தந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்களா? யாவருக்கும் சிறந்த குடிநீர், சுத்தமான குடிநீர் என்று குளோரினை உட்கொள்கிறோம். இதனை யாரும் சிந்திப்பதில்லையா? கிணற்று தண்ணீர் இருக்கிறது, இது கால்சியம் உள்ள, மினரல்ஸ் உள்ள, விட்டமின் உள்ள தண்ணீர். அது அதனை கொதிக்க வைத்தால் செத்துவிடும். செத்த தண்ணீரை குடிக்கிறோம். அதனை குளோரின் பண்ணினால் எல்லா மினரல்ஸையும் கொன்றுவிடும். அதுக்கு பின்னால் விஷ தண்ணீரை குடிக்கிறோம். இது யாருடைய புத்திக்கும் படவில்லையா? என்ன ஆச்சரியமான மந்தம் இது! இதனைத்தான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலத்தை பற்றி சொல்லும் பொழுது சக்கரத்துல் ஜஹல் என்றார்கள், மடமையுடைய போதையிலே வாழ்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு. யாரும் கிணற்று தண்ணீரை குடிப்பார்களா? நான் சொல்கிறேன், இந்த தண்ணீரை குடிப்பதை விட மழை பெய்யும் பொழுது ஓடுகின்ற கான் தண்ணீர் சிறந்ததாக இருக்கும். நோய் கிருமிகள் இருக்கின்றன, அவற்றை தாளிக்க வேண்டும். யார் சொன்னார்? நோய் கிருமிகள் கட்டாயம் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் இருக்கிறது. அதே போன்று அதனை கொல்லக்கூடிய சக்தியும் அதே பதார்த்தத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதனை சொல்கிறான், மின் குல்லி ஷைஇன் கலக்னா ஜௌஜைன். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலும் இரண்டு பிரிவுகளை படைத்திருக்கிறான். ஒன்றிலே நோய் இருக்கிறது, இன்னொன்றிலே மருந்து இருக்கிறது. ஈ சம்பந்தமாக புகாரிலே ஹதீஸ் வருகிறது, இந்த ஈ பூச்சி உங்களுடைய பானங்களிலே விழுந்தால் பூர்த்தியாக முக்கிவிட்டு எடுத்து வீசுங்கள். அதனுடைய ஒரு இலக்கையிலே நோய் இருக்கிறது, இன்னொன்றிலே மருந்து இருக்கிறது என்றார்கள் சொல்லுவார்கள். இதை போன்றுதான் ஒவ்வொரு வஸ்துவும் தன்னொரு தண்ணீரிலே நோய் கிருமியும் இருக்கிறது, எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. ஏமாற்றங்களை, மோசடிகளை, தலிகளை பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்கள், நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள், அனைத்துக்கும் தீர்வு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இது ஓரிரு விஷயத்தை உங்களிடம் ஞாபகப்படுத்தலாம். இந்த ஹுத்பாவில் எனக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு தர முடியாது. கோதுமை மாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கோதுமை கொட்டை அதனுடைய இரண்டு பகுதி இருக்கிறது, ஒன்று தொலி, ஒன்று வெள்ளை கட்டி. இந்த தொலி மருந்து, வெள்ளை கட்டி நோய். தொலியை நீக்கி மார்க்கெட்டில் $26 விற்கிறார்கள். 4000 ரூபாய்க்கு மேலால் அது விலை போகிறது. ஆனால் அந்த வெள்ளையை மாவாக்கி இது போன்ற மடையர்களை, எங்களை போன்ற மடையர்களை மடையராக்கி இங்கே நாங்கள் நோயை தான் உட்கொள்கிறோம். அந்த வெள்ளை அது நோயாக இருக்கிறது. நாங்கள் பாவிக்கின்ற மைதாமா அது நோயே நோயாக இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து உட்கொள்பவர்கள் ஆட்டாமா என்கிறோமே, அது இந்த கோதுமை தான் தொழிலுடன் அரைக்கப்பட்டது. அதனை உட்கொண்டால் எந்த நோயும் கிடையாது, மறந்துவிடாது. இதுவெல்லாம் திட்டமிடப்பட்ட சதிகள். பாகிஸ்தானியர்களுடன் சவுதியிலே, கத்தாரிலே, துபாயிலே வேலை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் செய்கின்ற வேலையின் ஐந்தில் ஒன்றை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்? அவர்கள் தொழிலுடன் இந்த மாவை சாப்பிடுகிறார்கள் ரொட்டியாக. நாங்கள் நோயே நோயை சாப்பிடுகிறோம். அவர்கள் ரஷ்டி நடிக்க மாட்டார்கள். எந்த பிள்ளைக்கும் ஊசி போடப்படுவது கிடையாது பாகிஸ்தானில். இன்று வாழும் பெண்களில் 60% பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறது. அதனுடைய உயர்வு தான், அதனுடைய கடினம் தான், அது கருப்ப பைக்குள்ள கட்டி உருவாகும். இந்த நோய் 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததா என்று கேளுங்கள். இதே போன்று 60% ஆண்களுக்கு ஆண்மை பிரச்சனை இருக்கிறது. உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த பிரச்சனையால் தத்தளிக்கிறோம், வாடுகிறோம். இதற்கெல்லாம் பின்னணி இந்த வேக்சினேஷனாக இருக்கிறது. நாங்கள் சாப்பிடும் உணவுகளிலே உள்ள இந்த நச்சு பொருட்களாக இருக்கின்றன. சீனியுடைய அசல் அது சிவப்பு சீனி, அதற்கு பிளீச் போட்டு குளோரின் போட்டு அதனை வெள்ளையாக்குகிறார்கள். நாங்கள் விருப்பமாக வெள்ளை சீனியை எடுப்போம், சிவப்பு சீனியை விட்டு விடுவோம். எந்த தவறு இருக்கிறது? சிவப்பு சீனியுடைய டேஸ்ட், அதனுடைய ருச்சி எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ஏன் விட்டோம்? இது எப்படியான சதி? ஒரு வருடத்துக்கு வெள்ளை சீனியை சாப்பிட்டால் 2-3 கிலோகிராம் குளோரினை சாப்பிடுகிறோம். இது உடம்பிலே மாற்றம் உண்டாக்காதா? விபரீதத்தை உண்டாக்க மாட்டாதா? கோகா கோலா, ஸ்ப்ரைட், ஃபென்டா இவைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆடம்பரமாக சாப்பாட்டுடன் அடித்து விடுகிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள். அதனை கொண்டு போய் உங்களுடைய டாய்லெட்டுகளிலே இருக்கின்ற அந்த கரைக்கு ஊற்றுங்கள். அதனை தேய்த்தால் ஹாப்பிக்கை விட குளோரினை விட பவராக வேலை செய்யும். ஒரு விஷப்பாம்பு படம் எடுக்கும் பொழுது அதனுடைய தலையிலே ஊற்றினால் உடனடியாக செத்துவிடும். ஊற்றி பாருங்கள். ஒரு போட்டல் கொக்கா கோலாவுக்கு உள்ளால் ஒரு பிளேடை போட்டு பாருங்கள். அதனுடைய கரம் காரம் காரம் போகாமல் மூடிவிடுங்கள். மற்ற நாள் அடுத்த நாள் அந்த பிளேடு இருக்காது, கரைந்துவிடும். இதனை எல்லாம் குடித்துவிட்டு சுவதேகைகளாக இருக்கிறோமா? ஒரு பொய்ய கோழியை அப்படியே ஜூஸ் பண்ணி அதனுடைய சாரை எடுத்து அந்த சாரை வெறும் வயிற்றுடன் குடியுங்கள். 2-3 மணித்தியாலங்களில் அவர் அப்படியே உயிரடங்கி விடுவார், மறுநாள் கபருக்கு சென்று விடுவார். நீங்கள் பாருங்கள். இதனை இந்த நச்சுக்களை இந்த விஷங்களை எல்லாம் புகுத்தி இதற்குள்ளால் இவ்வளவு சதி செய்தவர்கள் யார்? நாங்கள் பாதிக்கின்ற கொக்கோனட் ஆயில், இந்த தேங்காய் என்ன இருக்கிறது, இது அனைத்துக்கும் சுகமானது. அல்லாஹு தஆலா இந்த பூமியில எதை வெளியாக்குறானோ அதுதான் எங்களுக்கு சுகாதாரமானது. பாகிஸ்தானிய மக்களுக்கு அந்த நாட்டுடைய கடு எண்ணெய், இந்துஸ்தானுக்கு நல்லெண்ணெய் கடு எண்ணெய், இது போன்ற அந்தந்த பூமியில வாழ்பவருக்கு சுகாதாரமானதை தான் அல்லாஹ் வெளியாக்குறான். அதனை அவர்கள் உபயோகிக்கவில்லை என்றால் நோயாளி ஆவார்கள். இந்த எண்ணெயிலே கொலஸ்ட்ரால் இருப்பதாக சொல்லி ஒரு சளி மூலமாக இந்த நாட்டுக்குள்ளால் வேற விஷம் கலக்கப்பட்ட ஆயில்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று அவர்களே சொல்கிறார்கள், இல்லை இல்லை, இந்த தேங்காய் எண்ணெயிலே எந்த ஒரு விபரீதமும் கிடையாது, பாவியுங்கள் என்கிறார்கள். ஏன் இந்த சதிக்குள்ளால் அகப்பட்டீர்கள்? நான் கேட்கிறேன். இப்பேன்று 1-2 அல்ல, இவர்களுடைய மருந்துகளை எடுத்து பாருங்கள். ஹார்ட்டுக்கு மருந்து கொடுத்து யாராவது குணம் பெற்றிருக்கிறீர்களா? சுகருக்கு, கொலஸ்ட்ரோலுக்கு, சளிக்கு, மேல்கை நோவுக்கு, முட்டுக்கால் வருத்தத்துக்கு ஏதாவது ஒரு நோயை கொண்டு வாருங்கள், சம்பூர்ணமாக குணம் பெற்றதா? எந்த ஒன்றும் குணமடைய மாட்டாது. மாற்றமாக இன்னும் ஒரு நோயை இன்னும் ஒரு விஷத்தை அங்கே உருவாக்கிவிடும். இஸ்லாம் கற்றுத்தந்த தேனை விட்டும் கடஞ்சீரகத்தை விட்டும் இது போன்ற தங்கமுடைய தண்ணீரை விட்டும் பழங்களை விட்டும் பறவை இறைச்சிகளை விட்டும் மாமிசங்களை விட்டும் நாம் ஒழுங்கு எங்கே போய் சேர்ந்தோம், எதனை நாம் எடுத்துக்கொண்டோம்? இது யூதர்களுடைய பயங்கரமான சதியாக இருக்கிறது. இந்த சனத்தொகையை குறைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இந்த 10-20 வருடங்களுக்கு உள்ளால் குழந்தை பெற்றவர்கள் அனைவரும் 2-3 குழந்தைகள் தான் சராசரியாக இருக்கிறது. இன்று 20 வருடங்களுக்கு முன்னால் 5-6 குழந்தைகள் சராசரியாக இருக்கிறது. இதே 50 வருடத்துக்கு முன்னால் 10-12 குழந்தைகள் சராசரியாக இருக்கிறது. நீங்கள் இதனை தேடி பாருங்கள். ஒவ்வொரு குடும்பமும், நான் என்னை சொல்லிவிடுகிறேன், என்னுடைய தந்தைக்கு நாங்கள் 9 பிள்ளைகள், தகப்பனாருடைய குடும்பத்தில் 14 பேர், அவருடைய மூத்த சகோதரிக்கு 16 பிள்ளைகள். ஆனால் என்னுடைய 5 தங்கச்சிமார்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள், ஒருவருக்கு கூட 3 குழந்தை கிடையாது, அனைவரும் 1 குழந்தை பெற்றவர்கள். என்ன நடந்தது? இன்று இந்த கவர்மெண்ட் அரசாங்க தொழில் செய்யும் பெண்களுக்கு 4 மாத விடுமுறையை வழங்கியிருக்கிறது. பிரெக்னன்ட் மதர்ஸ் கேளுங்கள், அண்மையில் பாஸ் பண்ணப்பட்டது ஏன் தெரியுமா? இந்த நாட்டுடைய தனத்தொகை 22 லட்சத்தால் விழுந்துவிட்டது. இந்த ரகசியங்களை தேடி பார்ப்பதில்லையா? இவைகள் ஏன் நடக்கின்றன என்று பார்க்கவில்லையா? இதே போன்றுதான் இவனுக்கு கீழால் இருக்கின்ற இந்த டிஃபென்ஸ், இந்த பாதுகாப்பு படை, அது போலீஸ், ஆர்மி, நேவி, எஸ்டிஎஃப், ஏர்போர்ஸ், சிஐடி, இன்டெலிஜென்ஸ் குரூப் எதுவாக இருந்தாலும், உலகெல்லாம் வேலை பார்க்கும் அனைவரும் யூதர்களுக்கு கீழால் நிர்பந்திக்கப்பட்டவர்கள். மறந்து விடாதீர்கள், ஹமாஸ் இருக்கிறதே ஹமாஸ், இது பலஸ்தீனுடைய இராணுவம். பலஸ்தீனுக்கு வேறு இராணுவம் கிடையாது, ஹமாஸ் தான் இராணுவம். இவர்கள் யூதர்களுக்கு கீழால் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது போன்று 1-2 அல்ல, 100 கணக்கான ஆதாரங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்க முடியும், நேரம் இடம் கொடுக்காது. மீடியாவை பாருங்கள், மீடியா இந்த டாக்குமெண்டை கொடுக்கிறதோ அது யூதர்களுக்கு சார்பானதாகத்தான் இருக்கும். அது வேர்ல்ட் பேங்குக்கு முரண்பட மாட்டாது, எஜுகேஷனுக்கு முரண்பட மாட்டாது. அவனுடைய மீடியா அது அவனுடைய மெடிசினுக்கு சுகாதாரத்துக்கு முரண்பட மாட்டாது. இஸ்ரேலை பற்றி அங்கே பேசப்பட மாட்டாது, ஈரானை பற்றி பேசப்பட மாட்டாது. நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அவர்களுடைய குறை பேசப்படுவது? ஈரானிலே தான் உலகிலே ஆக கூடுதலான யூதர்கள் வாழ்கிறார்கள். இவைகளை அனைத்தும் கட்டி இழுப்பதற்கு தான் ஒரு அரசியல். அரசியல் என்றாலே அதனுடைய முதலீடு பொய்யும் வாக்கு மாற்றமும் மோசடியும் புரட்டுமாக இருக்கிறது. இவைகள் 5 விடயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு தான் பாடசாலைகள். குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்து சொல்லிவிட்டு வருகிறோம், சுத்தமான வடிகட்டப்பட்ட யூதநாசியங்களிடம் கையறையுங்கள். இதுதான் இன்று உலகிலே நடக்கிறது. இந்த இவனுடைய திட்டத்தை படித்துக் கொடுக்கத்தான் அந்த பாடசாலைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். என்ன கேடு பிடித்து விட்டது இந்த மதரசாக்களுக்கு? அவர்களும் அங்கே அந்த யகூதியத்தை புகுத்துகிறார்கள். அவற்றை பாடசாலைகள் என்றே பேர் போட்டு விட்டால் இதைவிட சிறந்ததாக இருக்கும். அன்புள்ளே, இந்த மடமையில இருந்து நாங்கள் மீள வேண்டும். இந்த பயங்கரமான அட்டகாசத்தில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். இதனை குரான் சொல்லும் பொழுது பெற்றெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்றால் பிள்ளைகளை பெறுபவர்கள் எல்லாம் அவர்களுடைய மிஷனுக்கு கீழால் கொண்டு போய் பாரம் கொடுத்து விடுவார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. குரான் இதனை விவரிக்கிறது. நீங்கள் தான் அந்த நாளையில மிக கூடுதலாக இருப்பீர்கள். உலகிலே யூதர்கள் 2 கோடி பேர்கள் தான் வாழ்கிறார்கள். இன்று ஆனால் குர்ஆன் சொல்கிறது நீங்கள் தான் அதிகமானவர்கள். எப்படி அதிகமானவர்கள்? முஸ்லிம் யூதர்கள், கிறிஸ்தவ யூதர்கள், இந்து யூதர்கள், பௌத்த யூதர்கள், எந்த மிஷனுக்கெல்லாம் கீழால் இவர்கள் வேலை பார்க்கிறார்களோ அவர்களை யூதர்கள் என்ற குர்ஆன் அடையாளப்படுத்திவிட்டது. கடைசியாக இதற்கு முடிவு வரும். குர்ஆன் சொல்கிறது எப்படி கடைசி முடிவு வருமோ உங்களுக்கு, உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும், கவலை தோய்ந்ததாக மாறிவிடும். வலியது குலுல் மஸ்ஜித் இந்த முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் உமருடைய காலத்தில் நுழைந்தது போன்று நுழைவார்கள். அதுதான் முடிவு. அதுவரைக்கும் இந்த சோதனைக்குரிய தீர்வு என்ன? பொறுமையாக இருப்பது. கூவம் புத்தக்கும் வாகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரகில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தஜ்ஜாலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையாக தக்குவாவுடன் வாழ்வீர்களே ஆனால் யாயதுருக்கும் கைதுவும் செய்யா, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வாழ்க்கை முறை எங்களால் பின்பற்றப்பட்டு சரியான முறையில் இந்த காலத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டோமோ, அபூபக்கர் சித்தனுக்கு கீழால், அலாமத்து சாவுக்கு கீழால் உள்ள ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து நடப்போமோ, அல்லாஹு தஆலா எங்களை இந்த ஜமானிலே பாதுகாப்பான், முஜாஹிதுகளாக ஆக்குவான். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த யூதர்களுடைய சதியிலே இருந்து பாதுகாப்பானா? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்மிலே யாரெல்லாம் மௌத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா? நம்மையும் இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயா? நம்முடைய குடும்பங்களை, பிள்ளை குட்டிகளை பாதுகாப்பாயா? இஸ்லாத்தின் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா? யூதர்களுடைய சதியில இருந்து பாதுகாப்பாயா? கியாமத்திலே முழு முஸ்லிம்களையும் சுவர்க்கவாதிகளாக ஆக்குவாயா? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா? துஆக்களை கபூல் செய்வாயா? آمين يا رب العالمين والحمد لله رب العالمين.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Seeing that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah, subhanallah.